நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
உலக பொதுமறை என புகழப்படும் திருக்குறளை எழுதிய திருவள்ளுவரை போற்றும் வகையில் தை மாதம் 2 திருவள்ளுவர் தினமாக உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்படுவது நமக்கு தெரியும். 1.5 அடிகளில் வாழ்வியலுக்கு தேவையான வழிகளை போதித்தவர் திருவள்ளுவர். திருக்குறள் உலக இலக்கியங்களில் ஒப்பற்ற ஒன்றாய் திகழ்வதும் அதன் சிறப்பம்சமாகும். 18 கணக்கு எனப்படும் 18 வரிசையில் முப்பால் எனும் பெயரோடு திருக்குறள் விளங்குகின்றது. அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 பால்களும் கொண்டமையால் முப்பால் என பெயர் பெற்றது. முப்பால்களாகிய இவை ஒவ்வொன்றும் இயல் எனும் பகுதிகளாக மேலும் பகுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு இயலும் சில குறிப்பிட்ட அதிகாரங்களை கொண்டதாக விளங்குகிறது. இப்பாடல்கள் அனைத்துமே குறள் வெண்பா எனும் வெண்பா வகையைச் சேர்ந்தவை என சொல்லப்படுகிறது. அக்காலத்தில் இவ்வகை வெண்பாக்களால் ஆன முதல் நூலும் ஒரே நூலும் இதுதான் என்றும் சொல்லப்படுகிறது. குறள் வெண்பாக்களால் ஆனமையால் குறள் என்றும் திருக்குறள் என்றும் இது பெயர் பெற்றது. இலக்கியத்தின் சிறப்பு அதனை உணர்த்தும் முறைதான். உணர்ச்சி, கற்பனை, ஓசை நயம், அணிநயம், நடை அழகு என பலவற்றினோடு அது உணர்த்தப்படுகிறது. இது எல்லாம் கொண்டிருப்பதே திருக்குறள். திருக்குறள் ஒரு உயர்ந்த இலக்கியமாக பார்க்கப்படுவது தொடர்பில் தனது கூற்றுக்களை முன்வைக்கிறார் இதழாசிரியர், எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவரும், திருக்குறள் சம்பந்தமாக 7 தலைப்புகளில் தொடர்ந்து 7 சொற்பொழிவாற்றி சாதனை படைத்தவருமான கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் அவர்கள்.
இது வந்து 17 நூல்கள் வந்து ஒரு நூல்னு இதை வந்து சொல்லலாம். பொதுவா அறம், பொருள், இன்பம் அப்படின்னு 3 உறுதி பொருட்களை விரிவாக 133 அதிகாரங்களாக அமைத்து 130 குரண்பாட்களால் சொல்வது தெய்வ புலவர் திருவள்ளுவரால் இங்கே வந்து நம்ம பேசுறோம். திருக்குறளுக்கு பலர் பல்வேறு உரைகளை செய்திருக்கிறார்கள், பலர் நூல்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுல குறிப்பா கீவா ஜெகநாதன் அவர்களுடைய நூல் ஆராய்ச்சி உரை என்பது கிட்டத்தட்ட ஒரு 600 பக்கங்களை பெரிய அளவிலே கொண்டது அந்த உரை. அந்த உரையில எல்லாருடைய உரைகளும் இலக்கண குறிப்புகளும் அது எப்படி ஒரு சிறந்த இலக்கியமாக திருக்குறள் திகழ்கிறது என்பதற்கு பல்வேறு வகையான பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் நிரூபிக்கிறார்கள். மக்களுக்கு வேண்டிய உறுதி பொருட்கள் 4 என்பது இமயம் முதல் குமரி வரையில் நிலவும் பாரத நாட்டு கொள்கை. அறம், பொருள், இன்பம், வீடு என்று தமிழிலும், தர்மம், அதர்மம், காமம், மோட்சம் என்று வடமொழியிலும் அவற்றை கூறுவர். நூலுக்கு பயன் இந்த 4 என்று சொல்வதுண்டு. பொதுவாக இலக்கிய நூல்களில் நாம் வந்து பார்க்கும் பொழுது இலக்கிய ரசனைகள் மட்டுமே இருக்கும். ஆனால் திருக்குறளை பொறுத்த வரையில் திருக்குறள் உயர்ந்த இலக்கியமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லக்கூடிய ஒரு இலக்கியமாக இந்த திருக்குறள் அமைந்திருக்கிறது. திருக்குறளில் 3 பற்றி பகுதிகளாக தனித்தனியாக அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று பெயரிட்டு சொன்னார் திருவள்ளுவர். இவ்வாறு 3 பால்களை உடைய இந்த நூலுக்கு திருவுருள் வைத்த பெயர் முப்பால் அப்படின்னு தான் முதல்ல நமக்கு தெரிகிறது. ஆகவே இந்த இலக்கியத்தை படிக்கும் பொழுது நம்மை அறியாமல் எந்த ஒரு இலக்கியம் நம்மை அறியாமல் ஈடுபாட கொள்ள செய்கிறதோ அதுதான் மிக உயர்ந்த இலக்கிய ரசனையுடைய இலக்கியமாக தமிழர்களால் கருதப்படும். பொதுவாக சில விஷயங்களை நாம் படிப்போம், படித்ததற்கு பிறகு மறந்து விடுவோம். சில விஷயங்களை நாம் படிப்போம், படித்ததற்கு சில நாட்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருப்போம். சில விஷயங்களை படிப்போம், எந்த இடத்தில் நமக்கு அதை பற்றி பேச வேண்டும் என்று தோன்றுகிறதோ அந்த இடத்தில் பற்றி மட்டும் நாம் பேசுவோம். ஆனால் திருக்குறளை பற்றி நாம் எடுத்துக்கொண்டால் ஒருவர் திருக்குறளை முழுவதுமாக அந்த இலக்கியத்தை தொட்டு படித்தால் அந்த இலக்கியமானது நமக்கு எல்லா நேரங்களிலும் எல்லா சமயங்களிலும் நமக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் ஒரு உயர்ந்த இலக்கியத்திற்கு லட்சியமாக அமையக்கூடியது. ஒரு இலக்கியம் என்பது எல்லா மேடைகளிலும் எல்லா நேரங்களிலும் அதை பற்றி பேசக்கூடிய ஒரு தன்மை இருந்தது என்று சொன்னால் அந்த இலக்கியமானது மிக உயர்ந்த இலக்கியம் என்று பொருள். அப்படித்தான் திருக்குறள் மிக உயர்ந்த இலக்கியமாக இருக்கிறது. இது தமிழ் மறை மட்டுமல்ல, இது உலக பொது மறை. உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோரும், ஏன்னா இதிலே பார்த்தீர்கள் என்றால் மதம் இல்லை, இதிலே பார்த்தீர்கள் என்றால் இதிலே கடவுள் இல்லை, இதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் எந்த விதமான ஒரு சமய கருத்துக்கும் இதில் ஆட்படவில்லை. ஆனால் எல்லா சமய கருத்துக்களும் இதில் இருக்கும். உலகத்திலே நாம் தேடக்கூடிய பொருட்கள் அத்தனை பற்றிய ஒரு விடயங்களும் இதிலே இருக்கும். ஆகவே இந்த இலக்கியம் தமிழ் இலக்கியங்களில் உயர்ந்த இலக்கியம். இந்த இலக்கியத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால் மனசு வந்து அகலப்படும், மனசு வந்து விசாலப்படும். நம்மை நாம் உயர்த்தி கொள்வதற்கும் நாம் வாழ்கின்ற சமூகத்தில் ஒரு பெரிய மரியாதையை நமக்கு கிடைப்பதற்கும், அடுத்தவர்களுக்கு நல்ல யோஜனைகளை சொல்வதற்கும், இன்னும் சொல்ல போனால் நிர்வாகத்திலே இருக்கக்கூடியவர்கள் இதை படித்தார்கள் என்று சொன்னால் மிகச்சிறந்த ஒரு நிர்வாகத்தை கொடுப்பதற்கும் திருக்குறள் பயனுடையதாக இருக்கும். எனவே இது ஒரு உயர்ந்த இலக்கியம் என்றுதான் நான் நம்புகிறேன், நான் நினைக்கிறேன்.
இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்நூல் போட்டிகள், டிஜிட்டல், பள்ளியில் கற்பித்தல் என பல வழிகளின் ஊடாக அனைவரிடமும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவை தவிர வேறு என்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்படலாம் என தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்கிறார் கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் அவர்கள்.
திருக்குறளை என்னை பொறுத்தவரையில் நான் நினைப்பது என்பது கதை வடிவமாக திருக்குறளை சொல்லப்பட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். ஏதாவது கதை வடிவமாக எதையுமே சொன்னால்தான், உருவப்படுத்தினால்தான் அது சிறுவர்களிடமும் இளைஞர்களிடமும் மனதில் உடனடியாக போய் சேரும். அது இலக்கியத்தில் கட்டுரை வடிவம் என்பது ஒன்று, அதே போன்று கவிதை வடிவம் என்பது ஒன்று, அதே ஒன்று கதை வடிவம் என்பது ஒன்று. கதை வடிவத்திலே இதை கொண்டு போய் சேர்த்தோமையானால் டிஜிட்டல் மூலமாகவோ அல்லது அச்சு வீடம் மூலமாகவோ கதை வடிவத்தில் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சேர்க்கும் பொழுது மாணவர்களுக்கு நாம் ஒரு நல்ல கதையை சொல்லி அந்த கதைக்கு கீழே இந்த திருக்குறளுக்கு இந்த கதை பொருந்துகிறதுப்பா, இந்த திருக்குறளை நீங்கள் படித்தீர்களே ஆனால் இந்த கதையினுடைய உள்ளர்த்தம் என்ன என்பது உங்களுக்கு புரியும் என்று நாம் சொன்னோமே ஆனால் அதை கிருபானந்த வாரியார் ஆரம்பித்து வைத்தார். கிருபானந்த வாரியார் அவர்கள் திருக்குறள் கதைகள் என்று சொல்லியே கிட்டத்தட்ட ஒரு 60 கதைகளுக்கு அவர்கள் 60 குறளுக்கு கதைகளை அவர்கள் ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த முயற்சி முழுமை பெறவில்லை. ஆனால் 1330 பாடல்களுக்கும் பல்வேறு தளங்களிலிருந்து புது கவிதைகள் எல்லாம் எழுதி அந்த 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 கவிதைகளோடு இணைத்து திருக்குறளுக்கு செய்திருக்கிறார்கள். வெளிநாடுகளிலும் செய்திருக்கிறார்கள், இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களும் செய்திருக்கிறார்கள். ஆனால் கவிதைக்கு கவிதை எழுதுவது என்பதை விட இந்த அற்புதமான இந்த திருக்குறள் நூலுக்கு ஒவ்வொரு குறளுக்கும் நல்ல சிறுகதைகளை தேர்வு செய்து நாமே புது கதைகளை எழுதி அந்த கதைகளை தேர்வு செய்து அதற்கு கீழ் அந்த குறளை கொடுத்தால் அது திருக்குறள் பல்வேறு ரூபங்களிலே, அது தமிழ் மொழியில் மட்டுமல்ல ஆங்கில மொழியிலும் சேர்ந்து அதை செய்ய வேண்டும், பிற மொழிகளுக்கு அதை மொழிபெயர்ப்பிக்க வேண்டும். பின்னர் அதையெல்லாம் நாம் செய்தோமையானால் அது வந்து திருக்குறள் பரவுவதற்கு ஒரு காரணமாக அமையும் என்று நினைக்கிறேன். அதே போன்று ஆராய்ச்சி மாநாடுகள் திருக்குறள் சம்பந்தமாக எந்தவித ஒரு சாயமும் இல்லாமல், எந்தவித கட்சி சார்பும் இல்லாமல், எந்தவித குறுகிய நோட்டமும் இல்லாமல், எந்தவித குறுகிய அமைப்புகள் நாங்கள் தான் இதை செய்வோம், எங்களால் தான் இதை முடியும் என்கின்ற ஒரு நினைப்பு அந்த இல்லாமல் நாம் பொதுவாக எல்லோரும் கூடி திருக்குறளுக்கு ஒரு பரந்த மனப்பான்மையோடு, நாங்கள் சொல்வதை நான் சொல்லிக் கொண்டிருப்பது அதுதான், திருக்குறளை அணுகும் பொழுது நாம் எந்த ஒரு நோக்கத்தோடும் திருக்குறளை பார்க்காமல் திருக்குறளை திருக்குறளாக நாம் பார்க்க வேண்டும். அப்படி நாம் பார்த்தோமேயானால் அது போன்ற ஒரு ஆராய்ச்சி மாநாடுகள் நடந்தது என்று சொன்னால் அந்த ஆராய்ச்சி மாநாடுகளில் அர்த்தம் இருக்கும். நாத்திகவாதமோ அல்லது ஆஸ்திகவாதமோ எந்த வாதத்தையும் பேசிக்கொண்டு திருக்குறளை அணுகினோம் என்று சொன்னால் அந்த பேதத்தில் நாம் தவித்துக் கொண்டிருப்போமே தவிர திருக்குறளின் உண்மையான பொருள் என்ன என்பது நமக்கு தெரியாமல் மறைந்துவிடும். ஆகவே எந்த விதமான ஒரு நோக்கும் இல்லாமல், எந்த விதமான வேறுபாடு நோக்கும் இல்லாமல் திருக்குறளை பரப்ப வேண்டும், திருக்குறளிலே இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை உலகத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நாம் நினைத்தோமையானால் உண்மையான ஆராய்ச்சி மாநாடை நாம் நடத்த வேண்டும். ஆராய்ச்சி மாநாடுகளை நடத்தினோமையானால் பயன் இருக்கும் என்பது எனது திடமான எண்ணம்.
திருக்குறள் இன்றும் வாழும் வள்ளுவமாக திகழ்வதற்கு காரணம் அதன் இலக்கிய நயம், பொது நோக்கு, அறிவியல் அணுகுமுறை, மனித முயற்சியின் மாண்பு போற்றல் என அடுக்கிக் கொண்டே செல்லலாம். காலம் கடந்த இலக்கியமான திருக்குறள் என்றென்றும் இவ்வுலகில் நின்று நிலவும் என்பதில் ஐயமில்லை. இது திருக்குறளால் அமைந்த பாடல்.
அன்பும் மரணமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. எப்பொருள் யார் யார் வாய்க்கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இருந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதம் நட்பு. சொல்லிற்பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில சொல், சொல்லுக சொல்லிற்பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில சொல். மங்களம் நன்மக்கட்டேரு மங்களம் எந்த மனை மாற்றி மற்றதன் அன்கலம் நன்மக்கட்டேரு.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.